ஓம் சிவாய நம. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சீரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி. திருப்பெருந்துறையிலே இவருக்கு குருமணியாக விளங்கியவர் என்ற பெருமானாகினாலே என் தேவன் என்று சொல்லாமல் நம் தேவன் என்று நம்மையும் உளப்படுத்திச் சொல்வார். எல்லாருக்கும் அவனே ஆச்சாரியனாக எப்பொழுதும் வருவானாதலினாலே சீரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி. ஆராத இன்பம் அருளும் அழங்கி ஆராத இன்பம் உண்டு தெவிட்டாத இன்பம். எவ்வளவு சாப்பிட்டாலும் தெவிட்டார் பால் பாயசம் நல்லா இருக்கும். ஒரு கோவில வாங்கி குடிக்கலாம், அப்புறம் ரெண்டாவது கோலையும் வாங்கி கொடுக்கலாம், அப்புறம் நாக்கு மறிக்கிடும் வேணாம், அது ஆர்ந்து விடும். ஆறுதல் என்றால் நிறைதான். ஆறாதன்னா நிறையா சிறு பிள்ளைகளை சொல்லுகிற பொழுது வீட்டில் பாட்டு பாடு சொல்லுவாங்க, அது வயிறு ரொம்ப நாளும் கண்ணு ரொம்ப வயிறு ரொம்ப நாளும் கண்ணு ரொம்ப சாப்பிடுறது ஆறாதான். எவ்வளவு அனுபவித்தாலும் அதனாலே நிறையாததாக திரும்பவும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையும் அனுபவிக்கும் தன்மையும் உடையதாக இருக்கிறது அந்த இன்பம். அந்த இன்பத்தை அருளும் மலை போகும். மலை என்று ஏன் சொன்னாரே, எல்லா விதமான இன்பங்களையும் உடையது மலை. இருப்பிடத்திலேயும் இன்னும் உடையது, கனி கிழங்கு முதலாகிய பலவற்றாலும் நிறைந்திருக்கிறது, வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும். அங்கிருந்து வருகிற ஆறுகள்னா உங்களுக்கு கீழே இருக்கிற நிலங்களை செழிக்க செய்கிறது. அதனாலே பிறருக்கு ஆறாத இன்பத்தை அருளுவது மலை. உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் மலையின் மூலமாகத்தான் எல்லாம் வரும். அதனால இந்த இடத்துல மலை என்ற வார்த்தையை இறைவன் கூறுவோம். ஆறாத இன்பம் தேவலோகம். தேவலோகம்னா அது எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டான். அது கம்பரட்ட கேட்டவன் சொன்னார், வேண்டிய வேண்டின் எழுதி வெறுப்பின்றி விளைந்த துய்க்கும் நீண்டரும் போக இன்பம் ஈரிலது யாண்டு கண்டாம் ஆண்டு அது தொடர். வேண்டிய வேண்டினை நாம் மனதில் என்ன விரும்புகிறோமோ அந்த விரும்பிய பொருளை விரும்பிய நேரத்திலே பெற வேண்டும். அனுபவிக்கிற பொழுது எல்லாம் நிறைய சாப்பிட்டாச்சு வாணாமும் வெறுப்பு வரக்கூடாது. வெறுப்பின்றி விளைந்த நாம் விரும்பிய பொருள்களை துக்கம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நீண்டரும் பிற இடங்களிலே கிடைத்திருக்கிற போக இன்பம் ஈரிலது முடிவற்றது ஆண்டு கண்டாம் எந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரி போக இன்பம் ஆண்டு அது தொடக்கம். அதுவே அறுமுறை தொழிலும் வேறும் அதைத்தான் சொல்லுகிறோம். அதுதான் சொர்க்கம். சரியா, சொர்க்கத்தை விட்டு நீங்க வரணும், அனுபவிச்சு முடிச்சதுனால வரல, இனிமே அங்க இருக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால வரும். ஆனால் சிவனிடத்திலே போய் இவன் அடைகின்ற அந்த பேரின்பமானது எப்படி இருக்கிறது என்றால் இவன் முடிவற்றதாக இருக்கிறது. இவன் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது போய்தான் சொர்க்கத்துக்கு போனா இவன் நல்வினை தீர்ந்து போச்சுன்னா அவன் அனுப்பிச்சுடுவான். இவனுக்கு அனுபவிக்க தயார் தான், எப்பொழுதும் வெறுப்பு இல்லாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இவனுடைய நல்வினை எவ்வளவுதான் இருக்கிறதோ அதுக்கப்புறம் இவனை இறக்கி இதுதான் இன்பம். ஆறாத இன்பம் அருள். நம்மாலும் அந்த இன்பத்துக்கு தடை இல்லை, தன்னாலும் அந்த இன்பத்துக்கு தடை இல்லை, அதுதான் பேரின்பம். நம்மால் தடை வந்தா அந்த சொர்க்க இன்பமும் சிற்றின்பம் ஆகிவிடுகிறது. அந்த இன்பத்தில் சிறுமை இல்லை, ஆனாலும் நம்மை அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கல. கொஞ்ச காலம் தான் இதுவரையிலேயும் வணக்கம் வாழ்த்து வணக்கம் ரெண்டு சொல்லிட்டாரா. அடுத்தபடி சொல்றார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை உங்கை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் உங்கை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் பாடல்கள். இதுவரையிலேயும் என்ன சொல்ல போகிறார் என்பதை மோய என்றே வினை முழுதும் மோய உரைப்பன்யான். பழைய சுவடிகள் எழுதுகிற போது மோயர் தான் போடுவாங்க, அதை உரிமை எடுத்து வந்து வினை முழுதும் ஓய என்று குறிச்சுட்டா ஓய என்று இதில் என்னன்னா மோய என்ற அழியன்னு அர்த்தம், ஓய என்ற வலிவிளக்கன்னு அர்த்தம். ஓட்டு விட்டாங்கன்னு அர்த்தம். எது நன்றாக இருக்கும்னு நினச்சி பாருங்க, சஞ்சிதத்தை அவன் சுட்டி அடிக்கிறான், பிராரத்தத்தை அவனையும் ஏன்று கொடுக்குறான், ஆக அறியும் நிகழாதபடி செய்தோம் இல்லையா. அப்போ இணை முழுதும் மோய, இணை முழுதும் மோய, சுத்தமா போயிடுது. ஆச்சாரியனுடைய பார்வையினாலே சஞ்சிதம் சுத்தரிக்கப்படுகிறது. பிராரத்தத்தை அவனே ஏற்று கொள்ளுகிறார். பார்வதி ஒரு கதையில என்ன பாக்குறீங்க, அவங்க எல்லாம் வியாபாரம் பண்றாங்க, விவகாரம் பண்றாங்க. ஆனா அந்த விவகாரம் பண்ற வியாபாரம் பண்றதுல வினை அவங்களுக்கு கிடையாது. அந்த வினையை அவரிடத்துல இருக்கிற சிவபெருமானே நல்லதா கெட்டதா எல்லாம் அவரே எடுத்துக்கிறார். அதனால பிராரத்தத்தை அவனே அனுபவிக்கணும். சிவபெருமானுக்கு தான் உரியதே தவிர அது இவனுக்கு உரியது அல்ல. ஆகாமியம் இவனுக்கு ஏறுவதற்கு வழியே இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கிறவன். இவனுக்கு எது ஆகாமியம்? இணை முழுதும் ஓயன், ஓயன்னா ஓட்டர், அதாவது உட்கார்ந்துருக்கு அப்படி திரும்பி வரணும்னு அர்த்தம். அதனால மோய என்கிற பாடம் சிறந்த பாடம். இங்க ஓய என்பதையே சொல்லி எல்லாம் போக என்று அர்த்தம் பண்ணலாம். ஆனா அந்த சொல்லுக்கு அவ்வளவு குழு கிடையாது. ஓயன்னா ஓய்வெடுக்க, ஓய்ந்து போக, ஓய்ந்து போகணும்னா இழைப்பாற்றல். அப்ப திரும்பி வரணும்னு தெரியலையா சங்காரம் எதுக்கிட்டான். நான் இழைப்பாற்றலுக்குன்னு எழுதி இருந்த சித்தாந்தத்துல உயிர்களை இறைவிஞன் ஒடுக்குகிறார், திரும்பியும் கர்ப்பத்தை அனுபவிக்கணும் அந்த உயிர்கள், அதுக்காக நடுவில் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் ஓய. நான் இறைவனை சொல்லி எதுக்காக இந்த வினை என்ன விடணும், வினை எப்போ விடணும், ஆணவத்தை அடைக்கினால் தான் வினை. ஆணவம் இருக்கிறவர்களும் கண்ணும் வந்து கொண்டு அதுவும் பாருங்க முந்தை வினை முழுதும். அது சங்கீதத்தை தான் அவர் சொல்றாரு, பழவினை தான். நாம் வினை என்பதனாலே மூன்றையும் குறித்தாலும் அவர் சொல்லி இருக்கிறது முந்தை வினை. பல பிறப்புகளிலே சேர்த்து வைத்ததாகிய அந்த பழவினை பாசமாம் பத்தருக்கு பழவினைகள் அழித்தன. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. நான் இது எழுதுவதற்கு காரணம் நான் எழுதினேன் என்பது அர்த்தம் இல்லை என்றுதான் சொல்றார். சிவனவன் என் சிந்தையுள் நின்றான். இதை எழுதச் சொல்லியவனும் அவன் தான், இதை எழுதுவதும் அவன் தான். நான் அவனுக்கு ஒரு கருவி, எனதுரை தலைதுரையாக சொல்றார்கள ஞானசம்பந்தர் நம்பை போட்டு சொல்கிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அப்பதடிகள் சொல்லும்போது குழிந்த நாவுக்கு உரையாடிதான். இவரே சொல்றாரு, நன்றியை செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகன். நீ தான் எங்கிட்ட உட்கார்ந்துருக்க, நிலையாக செய்ய தப்பத்தான் செய்ய அவ்வளோ உன் தலையெடுக்கும். நீ விட வேண்டிய ஒரு பணத்தை எடுத்துட்டு வந்தாரு, அங்கிருந்து குதிரை வாங்கறதுக்கு பணம் எடுத்துன்னு போறேன். வழியில வந்தார், அவர்கிட்ட இருந்தார் அவ்வளோ. அப்புறம் என்ன சொன்னார், இவரு இந்த பணம் எனக்கு தெரியாது, நீ தான் செலவு பண்ண, அதுக்கு வேண்டிய வேலை நீ தான் செய்யும். ஏன் என்றைக்கு என்னை ஆட்கொண்டாயோ அன்றே என்ற ஆவியும் உடலும் உடவையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ. அப்போ நீ வாங்கிக்கல, செலவு பண்ணது யாரு? நானா கோயில் கட்டினேன், நானா அடியார்கள் சாப்பாடு போட்டேன், அந்த பணத்தை செலவு பண்ணேன், நீ தானே? குதிரை வர்றதும் வராதும் அதெல்லாம் உங்கத எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் முன்ன தோக்கரம் பண்ணிட்டு கிடக்கிறேன், என்ன செய்யணுமோ எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். அப்போவே எல்லாம் உண்மையாக சிவனவன் என் சிந்தை உள்ளார் உரைப்பல்ல. அப்பா என் மனசுல இருந்து உள்ளே இருந்து பேசி கொண்டிருக்கிறவன் அவன் தான், நான் உரைப்பன் வாய் எழுது ஆனால் வழி அவன். சிவனவன் என் சிந்தை உள்ளார் அவன் அருளாலே, அவனுடைய அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் தாள் இந்த இடத்துல தாள் என்பதற்கு முயற்சி என்றே கொண்டு வரலாம். அவனுடைய முயற்சிகள் உயிரை உயர்த்தும் பொருட்டு அவன் செய்கின்ற முயற்சிகளை வழிபடும் சிந்தை மகிழ சிவபுராணம். அது எப்படி சிவபுராணம் ஆகுன்றதுக்காக தான் சொன்னார் அவன் தாள் என்று. சிவரை பத்தி இங்க சொல்ல அப்படி சொன்னா தேவாரம் மாதிரி சொல்லியிருக்கணும். ஏன்னா சொல்றது பூரா உயிரினுடைய கதை. இது எப்படி எல்லாம் பிறந்தது, எப்படி வந்தது, திரும்பி எப்படி இறைவனிடத்துல போய் சேர்ந்தது என்றுதான் இந்த கதைகளை சொல்லிப்பட்டு போகிறார். இது ஜீவ புராணம் தேவையாத சிவபுராணம் இல்லை. எப்படி சிவபுராணம் ஆச்சுன்னா அவன் தாள், அவனுடைய முயற்சினா இந்த உயிரை பிறவியில் விட்டதும் அவன் தான். இந்த உயிருக்கு சரியகிரியா யோக மாற்றங்களை கொடுத்ததும் அவன் தான். அதிலே பக்குவப்பட்டு அதிதீவிர பக்குவம் உடையதாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஆச்சாரியனாக வந்து உபதயம் செய்கிறதும் அவன் தான். இவ்வளவு அவனுடைய முயற்சி, இந்த உயிரினுடையது எதுவும் இல்லை. உயிர் அவனுக்கு ஒரு கைப்பாவையாக கருவியாக பயன்பட்டிருக்கிறது. ஆகவே பாசத்துக்குள்ளே கிடந்த உயிரை எடுத்து அதுக்கு பிறவி கொடுத்து அதன் அழுக்கை போக்குவதற்குரிய முயற்சிகளை எல்லாம் செய்து அதை தூயதாக ஆக்கி தன்னோடு ஒன்றாக்கி கொண்டவன் அவன் தாழ் வணங்கி அவனுடைய முயற்சியை நான் வழிபட்டு சிந்தை வீடு. அப்போ அது சிவபுராணன் தானே, என்னை பற்றி நான் சொன்னாலும் அது அவரை பற்றி சொன்னதாக தான் ஆகும். ஏன் என் கதை பூரா அவர் கதை தானே? அதுக்காக சிந்தை வகிட சிவபுராணன் தன்னை இயல்புகிறதே அந்த தன்னை வரும். இந்த தன் என்கின்ற சொல்ல செய்வருகிற இடங்களை பார்த்தீங்கன்னா கௌரவ வாசம். சிவபுராணன் தன்னைன்னா எந்த தன்மை உடையது என்ற கருத்து. அவன் தன்னை, அவனை என்று சொல்வதற்கு, அவன் தன்னை என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம் சிறப்புடையது. அவர்தான் சொன்னார், அவர் சொன்னார் என்பதற்கு அவர்தான் சொன்னார். நீங்கள் கடிதம் எழுதும்போது கூட நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் என் நினைவில் இருந்து கொண்டு இருக்கிறது எழுதியிருக்கீங்க. இந்த நீங்கள் என்று எழுதுவதற்கும் தாங்கள் சொல்லிய வார்த்தைகள் என் நினைவில் இருக்கிறது என்று வித்தியாசம் இல்லை. தாங்கள் போடும் பொழுது அவரை எதிர்க்க வச்சு பேசுகிற மாதிரி இல்லாமல் படக்கையாக வச்சு பேசுகிற மாதிரி, படக்கையாக வச்சு பேசினால் மரியாதை. செட்டிநாட்டில் போய் கூட தான் சொல்லிக்கணும், தான் அங்கே அதிகம் பழக்கம் நாட்டு வழக்கில் அதிகம். சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை அப்படின்னு சொன்னால் சிவபுராணத்தை உயர்த்தி காட்டுகிற வார்த்தை. அதை முந்தை வினை முழுதும் நோய உரைப்பன்றார். இனிமேல் தான் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை என்ன நடக்கிறது. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் இந்த சிவபுராணத்தில் பின்னால் இருக்கிற பகுதிகள் எல்லாம் பின்னாலே பல இடங்களில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கொண்டே போயிருக்கார். சித்திராப்பத்து, அடைக்கலப்பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒன்றுதான். இதில் இருக்கிற விஷயங்களில் ஒவ்வொன்றையும் பின்னாலே சொல்லியிருக்கார். அதையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து தான் இதை முடிச்சிருக்கார். சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினையின் முழுவதும் நோய உரைப்பன்ற கண்ணுகளால் தன் கருணை கருதாட்ட வந்து எண்ணுதற்கு எட்டா எழுதார் கடல் இறைவி. எண்ணுதற்கும் எட்டா என்று ஒரு மகரம் சில சோழிகளில் இருக்கிறது. இதில் என்னன்னா அந்த மகரம் போடணும் அப்படின்னு நாம் நினைக்கிறதுனுடைய கருத்து அது சரிதான். இதை நீங்கள் போடாமல் விட்டா எண்ணுதல் கெட்டா அப்படின்னு சொல்லணும். ஓசையினும் கொஞ்சம் குறையும். இந்த பூ வரும்போது எதிர்ப்பு உயிரெழுத்து வந்தால் அதுவும் ரெண்டும் ஒன்றாயிடும் சுத்தியில் உரமும். எண்ணுதல் கெட்டா அப்படின்னு எண்ணுதற்கும் எட்டா எல்லா அவனுடைய கருணை கல்காட்ட அதனாலே நான் அவனுடைய திருவடியை வணங்கி அவன் கருணை புரியவில்லை என்றால் நான் அவனை வணங்குகிற ஒரு தன்மை கூட என்னிடத்தில் சேர்ந்திருக்கிறான். ஆகவே நான் அவனை வணங்கியதும் கூட அவனால் வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் வெண்ணிறந்து எல்லை இலாதானே நீ பெருந்தீர் பொல்லாவிலேயே புகழும் ஆறு ஒன்று. வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மண்ணை அளந்து விடலாம், ஆகாய்க்கு அளக்க முடியாது. என்னால் முதல்ல வெண்ணை சொல்லி மண்ணை சொல்லி நமக்கு பார்க்கிற இடம் மண் தான். மண் முழுதும் நிறைந்தவன் என்பது தான் முதல்ல சொல்லணும். ஆனால் அவன் அளப்பரியவன் ஆகினாலே வெண்ணிறைந்ததினால் மீன் எதுவரையும் இருக்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அதனால் அவன் அளப்பரியவன் என்பதை சொல்லும் பொழுது வெண்ணிறைந்ததினால் மண் நிறைந்து மிக்காய் எல்லாவற்றிலும் மேம்பட்டதால் விளங்கு ஒளியால் எண் நிறைந்து நினைப்பவர்களுடைய நினைப்பளவாக நிறைந்து எண்ணத்தின் அளவாக நிறைந்து இது அவுபச்சலேடிக வியாபகம் என்று அதை சித்தாந்த கிரகணம். அதாவது பொருளளவுக்கு நிறைந்தல் எண் நிறைந்து நினைப்பார்களுடைய நினைப்புக்கு ஏற்ற அளவிலே நிறைந்து. இனி எண் இறந்து என்று ஒரு பாடம் இருக்கிறது. எண் இறந்து கணக்கிற்கு அகப்படாம். எண் என்றால் கணிதம். எண் இறந்துன்னா கணிதத்துக்கு கணக்கு போட்டு பார்க்க முடியாது. அவர் இப்படி எண் இன்னிறத்தன் இவன் அத்தன் இவன் இறைவன் நிறைந்து நினைப்பாருடைய நினைப்பு அளவாக நிறைந்து எல்லை இல்லாதான் அளவுபடாததனாக இருக்கிறவன் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மேல் கீழ் இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லை இல்லாதான் இன்பெருங்கிய என்னுடைய அளவு கடந்த அந்த புகழை பொல்லாவிலேயே திரும்ப திரும்ப பிறவிகளை செய்து கொண்டே இருக்கிறபடியினாலே பொல்லாங்குடைய வினையை உடையவன். அது நல்ல வினையும் இருக்கிறதுல தீய வினையும் இருக்கிறது. ஆனால் ரெண்டு வினையுமே பிறவியை தரக்கக்கூடியதான். ஆகையினாலே பொல்லா வினையே என்று ரெண்டு வினைகளையும் சேர்த்து மொத்தமாற்றுகிறார். பொல்லா வினையே புகழும் ஆறு ஒன்றறி உன்னுடைய பெருஞ்சீரை புகழும் ஆறு புகழ்ந்து சொல்லுகின்ற வழி ஒன்றறியேன் என்று சொன்னால் ஒன்றும் அறியேன் கொஞ்சம் கூட எனக்கு தெரியவில்லை என்று ஒன்று ஒன்று அறியேன் என்று சொன்னால் அது பலபடியாக இருக்கிறது என்பதும் ஒன்றறியேன் என்று ஒரு வார்த்தையாக சொல்லணும் சேர்ச்சொல்லணும். சேர்ச்சொல்லும் பொழுது சிறியளவு கூட அறியாதவன் ஒன்று அறியேன் என்று சொன்னால் பலவாக அறிந்தவன் என்கிறான். எப்படி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டியது, அதனாலே இவர் இப்படி வந்தார், என்ன பெற்றார் என்பதை எல்லாம் அடுத்து சொல்ல இருக்கார். நம பார்வதி பதே.